வணக்கம் மாணவர்களே, உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆம் மாணவர்களே, இன்றும் ஒரு விஞ்ஞான அழகுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய பாட விடயம் உங்களுடைய விஞ்ஞான பாடநூலில் தரம் 10 பகுதி 2 அழகு இலக்கம் 17 தாக்க வீதம் எனும் தலைப்பு தொடர்பாக இன்று கற்க இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, உங்களுடைய பாடநூலை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளலாம். பாகம் 2 தரம் 10 விஞ்ஞானம் பாகம் 2 பகுதி 2 அழகு இலக்கம் 17 தலைப்பு தாக்க வீதம். நீங்கள் பாடநூலில் மாணவர்களே 138வது பக்கத்தில் நீங்கள் இந்த பாட அழகினை நீங்கள் காணலாம். ஆம் மாணவர்களே, நாங்கள் இந்த பாட விடயத்தினூடாக நாங்கள் அவதானம் செலுத்த இருக்கக்கூடிய விடயம் தாக்க வீதம் தொடர்பான விடயங்கள். ஆம், தாக்க வீதம் என்பது யாது? ஆம் மாணவர்களே, நாங்கள் கடந்த காலங்களிலும் சரி முந்தைய வகுப்புகளிலும் சரி இரண்டு வகையான மாற்றங்கள் தொடர்பாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒன்று பௌதீக மாற்றம், இன்னொன்று இரசாயன மாற்றம். பௌதிக மாற்றம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் நீங்கள் முந்தைய அலகில் கற்றிருப்பீர்கள். நாங்கள் இங்கே அவதானம் செலுத்த இருக்கக்கூடிய விடயம் இரசாயன மாற்றம் தொடர்பாக, குறிப்பாக இரசாயன மாற்றத்தை நாங்கள் இங்கே இரசாயன தாக்கங்கள் என குறிப்பிடுவதுண்டு. இந்த இரசாயன தாக்கங்களில் நாங்கள் வேகமாக நடைபெறக்கூடிய இரசாயன தாக்கங்கள், அதாவது விரைவாக நடைபெறக்கூடிய இரசாயன தாக்கங்கள், மெதுவாக நடைபெறும் அல்லது மந்தமாக நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் தொடர்பாக அவதானம் செலுத்த இருக்கின்றோம். இந்த தாக்க வீதம் எனும் பாடலகில் நீங்கள் குறித்து கொள்ளலாம் வேகமாக நடைபெறும் அல்லது விரைவாக நடைபெறும் இரசாயன தாக்கங்கள், மெதுவாக நடைபெறும் அல்லது மந்தமாக நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் தொடர்பாக அவதானம் செலுத்த இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, இரசாயன தாக்கங்களை இரண்டு வகைகளில் பாகுபடுத்துகின்றோம். ஒன்று வேகமாக நடைபெறுவது, இன்னொன்று மெதுவாக நடைபெறுகின்றது. இதில் மாணவர்களை குறிப்பாக முதலில் இரசாயன மாற்றங்கள் எவை என நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் முந்தைய அலகுகளிலும் சரி முந்தைய வகுப்புகளிலும் சரி இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கங்கள் தொடர்பான பல்வேறு உதாரணங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த உதாரணங்களை கொண்டு நீங்கள் இங்கே இரண்டு வகைகளில், அதாவது வேகமாக நடைபெறும் இரசாயன தாக்கம், மெதுவாக நடைபெறும் இரசாயன தாக்கங்களை பாகுபடுத்தி பார்க்க வேண்டும். இங்கே பாடநூலில் நீங்கள் பார்க்கலாம், உதாரணங்கள் தரப்படுகின்றன. இரும்பு துருப்பிடித்தல், பழங்கள் பழுத்தல், உணவு சமிபாடு அடைதல், பாலிலிருந்து யோகர்ட் தயாரித்தல், விறகு தகனம் அடைதல், நாகத்தகடு ஐதான அமிலத்துடன் தாக்கம் அடைதல், சோடியம் உலோகம் நீருடன் தாக்கம் அடைதல், மற்றும் பெட்ரோல் ஆவி தீப்பற்றுதல், பட்டாசு வெடித்தல் போன்ற இரசாயன தாக்கங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இந்த இரசாயன தாக்கங்களை மாணவர்களே நீங்கள் இரண்டு வகைகளில் உள்ளடக்கப் போகின்றீர்கள். ஒன்று மெதுவாக நடைபெறும் இரசாயன தாக்கம், மற்றொன்று வேகமாக நடைபெறும் இரசாயன தாக்கம் என. ஆம், உதாரணமாக நான் ஒன்று கூறலாம். நீங்கள் பாருங்கள் உதாரணங்களை, இதில் எது வேகமாக நடைபெறும்? ஆம், பட்டாசு வெடித்தல் என்பது மிக வேகமாக நடைபெறக்கூடிய ஒரு இரசாயன தாக்கம். அதே போல மெதுவாக நடைபெறும் இரசாயன தாக்கம். ஆம், இரும்பு துருப்பிடிப்பது என்பது மெதுவாக நடைபெறும் இரசாயன தாக்கம். எனவே மாணவர்களே, இந்த ஒப்படை 17.1 உள்ள இந்த ஒப்படையினை நீங்கள் செய்யுங்கள். செய்யும்போது உங்களுக்கு இந்த மெதுவாக நடைபெறும் தாக்கம், அதே போல வேகமாக நடைபெறக்கூடிய இரசாயன தாக்கங்கள் தொடர்பான விளக்கம் கிடைக்கப்பெறும். ஆம் மாணவர்களே, இந்த இரசாயன தாக்கங்களிலிருந்து நாங்கள் அடுத்து நகர்வது தாக்க வீதம் என்றால் என்ன? ஆம், எங்களுக்கு தெரியும் ஒரு இரசாயன தாக்கத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு பக்கமாக, அதாவது இடதுபுறமாக தாக்கிகளை நாங்கள் குறிப்பிடுவோம், வலதுபுறமாக விளைவுகளை குறிப்பிடுவோம். இரண்டிற்கும் நடுவே ஒரு அம்புக்குறி காட்டப்படும். அந்த அம்புக்குறி இரசாயன தாக்கம் நடைபெறுகின்றது என்பதனை எங்களுக்கு எடுத்துக்காட்டுவதாக அமையும். எனவே மாணவர்களே, இடதுபுறமாக தாக்கிகள் அமையும், வலதுபுறமாக விளைவுகள் அமையும். இந்த தாக்கிகள் விளைவுகளாக மாறும் அளவு அல்லது மாறும் வீதம் தாக்க வீதம் என எளிய முறையில் குறிப்பிடலாம். நீங்கள் பார்க்கலாம் 139வது பக்கத்தில் இங்கே தாக்க வீதம் தொடர்பான வரைவிலக்கணம் தரப்படுகின்றது. ஓரலகு நேரத்தில் ஏற்படும் மாற்றங்களின் அளவு தாக்க வீதம் எனப்படும். மேலே நீங்கள் பார்க்கலாம் மாணவர்களே, அங்கே தாக்கிகளும் விளைவுகளும் தரப்படுகின்றன. தாக்கிகளாக நீங்கள் பார்க்கலாம் கல்சியம் கார்பனேற்று திண்மமும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கரைசலும், விளைவுகளாக கல்சியம் குளோரைட்டு கரைசலும் நீர் திரவமும் அதே போல கார்பனீரோக்சைடு வாயுவும் விளைவுகளாக தரப்படுகின்றன. இந்த ரசாயன தாக்கம் அதாவது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் மாற்றங்களின் அளவு தாக்க வீதம் எனப்படும். மாணவர்கள் குறித்துக் கொள்ளலாம், தாக்க வீதம் என்பது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் மாற்றங்களின் அளவாகும். ஆம் மாணவர்களே, இந்த ஓரலகு நேரத்தில் ஏற்படும் மாற்றங்களின் அளவு அதாவது தாக்க வீதம் தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது இந்த தாக்க வீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் தொடர்பாக அவதானம் செலுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே மாணவர்களே, அடுத்த தலைப்பு தாக்க வீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். பக்கம் 140 நீங்கள் பார்க்கலாம் தாக்க வீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். 1, தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு. தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு அதாவது மாணவர்களே, நாங்கள் ஏதேனும் ஒரு ரசாயன தாக்கத்தை கருதுவோம். குறிப்பாக இங்கே எங்களுக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம், விறகை தகனமடை செய்தல், விறகை எரித்தல். விறகை எரிக்கும் போது அல்லது ஒரு அடுப்பில் நீங்கள் விறகை எரிக்க முயற்சி செய்யும் போது மிக வேகமாக தகனம் நடைபெற வேண்டுமாயின் அல்லது மிக வேகமாக விறகுகள் எரிய வேண்டுமாயின் என்ன செய்வீர்கள்? உங்களிடம் விறகு கட்டை ஒன்று தரப்படுகின்றது. அந்த விறகு கட்டையினை மிக வேகமாக எரிக்க வேண்டும். என்ன செய்யலாம்? ஆம், விறகுகளை மிகச்சிறிய துண்டுகளாக நறுக்கி அவற்றை எரியூட்டலாம், தகனிக்க செய்யலாம். மிக வேகமாக எரியும், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். மிகச்சிறிய துண்டுகளாக விறகுகளை வெட்டி அவற்றை நாங்கள் எரியூட்டும் போது அல்லது தகனிக்கும் போது மிக வேகமாக அந்த தாக்கம் நடைபெறும். எனவே இங்கே மாணவர்களே, தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு எனும் குறிப்பிடும் போது அந்த தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கப்படும் போது தாக்க வீதத்தின் அளவும் அதிகரிக்கும். எவ்வாறு தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பை அதிகரிப்பது? உதாரணமாக விறகு என குறிப்பிடும் போது அதனை சிறிய துண்டுகளாக வெட்டுதல். கல்சியம் கார்பனேற்று திண்மம் எனின் அவற்றை சிறிய துண்டுகளாக தூள்களாக உடைத்து நொறுக்குதல். அதே போல நாகம் அல்லது மக்னீசியத்தினை நீங்கள் ஐதான அமிலத்துடன் தாக்கமுறை செய்வீர்களாயின் அந்த மக்னீசியம் அல்லது நாகத்தினை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து ஐதான அமிலத்துடன் சேர்த்தல். இவ்வாறு தாக்க மேற்பரப்பை நாங்கள் அதிகரித்து தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யலாம். ஆம் மாணவர்களே, 2வது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணி தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை. ஆம், தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை. எங்களுக்கு தெரியும் மாணவர்களே, வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதமும் அதிகரிக்கும். அது தொடர்பான ஒரு பரிசோதனை பக்கம் 142 நீங்கள் அவதானிக்கலாம், செயற்பாடு 17.2. அங்கே மாணவர்களே, 2 பரிசோதனை குழாய்கள் தரப்படுகின்றன. அந்த 2 பரிசோதனை குழாய்களிலும் சுத்தமாக்கப்பட்ட இரும்பு ஆணிகள் இடப்பட்டிருக்கின்றன. அங்கே 2 அமிலமாக்கிய KMnO4 கரைசல், பொட்டாசியம் பரமங்கனேற்று கரைசல் இடப்பட்டிருக்கின்றது. ஒரு கரைசல் சாதாரண வெப்பநிலையிலும் இன்னொரு கரைசல் வெப்பமேற்றப்பட்ட நிலையிலும் காணப்படுகின்றது. இந்த பரிசோதனையை நாங்கள் ஆய்வுகூடங்களில் செய்யும் போது மாணவர்கள் பாடசாலைகள் ஆரம்பித்தவுடன் உங்களுடைய விஞ்ஞான பாட ஆசிரியரின் உதவியுடன் ஒத்துழைப்புடன் இந்த பரிசோதனைகளை நீங்கள் செய்து பார்க்கலாம். இங்கே 2 பரிசோதனை குழாய்களிலும் பெறப்பட்ட அவதானத்திலிருந்து நீங்கள் வெப்பநிலை தாக்க வீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் முறையை விளங்கிக் கொள்ளலாம். ஆம் மாணவர்களே, வெப்பநிலை அதிகரிப்பு தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். உங்களிடம் ஏற்கனவே ஒரு விறகு கட்டை வழங்கப்பட்டது. அதனை நீங்கள் மிக வேகமாக எரியூட்டுவதற்காக சிறிய துண்டுகளாக வெட்டி எரிக்கலாம். சிறிய துண்டுகளாக வெட்டப்படும் போது அதன் மேற்பரப்பளவு அதிகரிக்கும். அதே போல உங்களிடம் ஒரு விறகு துண்டு தரப்படுகின்றது, மிக வேகமாக வெட்டாமல் எரியூட்ட வேண்டுமாயின் எவ்வாறு அதனை எரியூட்டலாம் என யோசியுங்கள். ஆம், அந்த விறகு துண்டை நீங்கள் நன்கு வெப்பமேற்றி நன்கு காய வைத்த நிலையில் மிக வேகமாக எரியூட்ட முடியும். ஆம் மாணவர்களே, வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதமும் அதிகரிக்கும். அடுத்ததாக மூன்றாவது காரணியாக நாங்கள் பார்க்க இருப்பது தாக்கிகளின் செறிவு. செறிவு தொடர்பான பல்வேறு விடயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். செறிவு அதிகரிக்கும் போது தாக்கு வீதம் அதிகரிக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், 17.3 செயற்பாட்டினை அவதானியுங்கள். இங்கே மூன்று குழாய்கள் தரப்படுகின்றது, பரிசோதனை குழாய்கள். மூன்றிலும் சம அளவான மெக்னீசியம் நாடா துண்டு இடப்படுகின்றது. நீங்கள் பார்க்கலாம், முதலாவது கரைசல் 2.5 மில்லி லீட்டர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இரண்டாவது கரைசல் 5 மில்லி லீட்டர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், மூன்றாவது கரைசல் 7. இங்கே ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கரைசலும் காணப்படுகின்றது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், மக்னீசியம் நாடா துண்டுகள் சம அளவிலானது, ஆனால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் அளவு அல்லது செறிவு வேறுபட்டது. இங்கே நீங்கள் மூன்றாவது பரிசோதனை குழாயை அவதானித்தீர்களாயின் அங்கே ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் அளவு அதிகமாகும். எனவே குறிப்பிட்ட மூன்றாவது குழாயில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் செறிவு அதிகம். செறிவு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். இதனை நீங்கள் இந்த பரிசோதனையிலிருந்து இங்கே வெளியேறக்கூடிய வாயு மூலக்கூறுகளின் அளவை வைத்து தீர்மானிக்கலாம். இந்த பரிசோதனையை நீங்கள் ஆய்வுகூடத்தில் செய்யும் போது மூன்றாவது குழாயிலிருந்து வெளியேறக்கூடிய வாயு, அது ஐதரசன் வாயுவாக இருக்கும். அந்த ஐதரசன் வாயுவின் அளவு மிக அதிகமாக, வேகமாக, மிக விரைவாக நடைபெறும். எனவே அதிலிருந்து நாங்கள் முடிவுக்கு வரலாம், செறிவு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். ஆம் மாணவர்களே, தாக்க வீதம் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய நான்காவது காரணி தொடர்பாக அவதானம் செலுத்துவோம். நான்காவது காரணி ஊக்கி. ஊக்கிகள், முதலில் ஊக்கிகள், ஊக்கிகள் என குறிப்பிடும் போதே உங்களுக்கு புரியும், ஊக்கிகள் ஒரு தாக்கத்தை அல்லது ஒரு ரசாயன தாக்கத்தை ஊக்குவிக்கின்ற பதார்த்தங்கள். நாங்கள் வரைவிலக்கணத்தை பார்க்கலாம் மாணவர்களே. ரசாயன தாக்கத்தை அதிகரிக்க செய்யினும் தாக்கத்தின் போது ரசாயன ரீதியில் விரயமாகாததுமான பதார்த்தம் ஊக்கிகள் எனப்படும். மறுபடியும், ரசாயன தாக்கத்தை அதிகரிக்க செய்யும் ஆனால் ரசாயன தாக்கத்தின் போது விரயமாகாத பதார்த்தங்கள் ஊக்கிகள் எனப்படும். இந்த ஊக்கிகளின் சிறப்பு பாருங்கள் மாணவர்களே, ரசாயன தாக்கத்தை அதிகரிக்க செய்யும் ஆனால் அவை விரயமாகாதவை. உதாரணமாக எங்களுடைய உடலில் அல்லது எங்களுடைய சமிபாட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய நொதியங்கள் யாவும் இவ்வாறான ஊக்கிகளாக தொழிற்படுபவன. குறித்த ஊக்கிகள், குறித்த நொதியங்கள் எங்களுடைய உணவு சமிபாட்டின் போது உணவை சமிபாடடைய செய்து அத்தாக்கத்தை அதிகரிக்க செய்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட நொதியங்கள் உடலில் விரயமாவது இல்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆம் மாணவர்களே, நீங்கள் செயற்பாடு 17.4 அவதானிக்கலாம். அங்கே ஆய்வுகூடத்தில் ஆக்சிஜன் வாயுவினை தயாரிக்கக்கூடிய ஒரு எளிய பரிசோதனை தரப்படுகின்றது. நாங்கள் ஆக்சிஜன் வாயுவினை ஆய்வுகூடங்களில் பெற்றுக்கொள்வதாயின் அங்கே ஐதரசன் பரோக்சைட்டை நாங்கள் பயன்படுத்தலாம். ஐதரசன் பரோக்சைடின் பிரிகையின் மூலம் ஆக்சிஜன் வாயுவும் நீரும் எங்களுக்கு கிடைக்கும். இங்கே கிடைக்கக்கூடிய பிரிகை அல்லது ஐதரசன் பரோக்சைட்டு நீராகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் மாறக்கூடிய அளவை மங்கநீர் ஆக்சைட்டு எனும் ஊக்கியின் மூலம் அதிகரிக்க செய்யலாம். பாருங்கள் மாணவர்களே, ஐதரசன் பரோக்சைட்டின் பிரிகையை மங்கநீர் ஆக்சைட்டு அதிகரிக்கின்றது. இவ்வாறு தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய பதார்த்தங்கள் ஊக்கிகள். இதேவேளை தாக்க வீதத்தை குறைக்கும் பதார்த்தங்களும் உண்டு, அவை நிரோதிகள் எனப்படும். தாக்க வீதத்தை குறைக்கும் பதார்த்தங்கள் நிரோதிகள். உதாரணமாக இதே ஐதரசன் பரோக்சைடின் பிரிகையை சல்பூரிக் அமிலம் குறைக்கின்றது. எனவே சல்பூரிக் அமிலம் இங்கே நிரோதியாக தொழிற்படுகின்றது. எனவே மாணவர்களே, ஊக்கிகள் மற்றும் நிரோதிகள் தொடர்பான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். அதே போல மாணவர்களே, சில கைத்தொழில் ரீதியில் பயன்படுத்தக்கூடிய ஊக்கிகள் தொடர்பாக உங்களுக்கு அட்டவணை 17.1 தரப்படுகின்றது. இவை தொடர்பான விளக்கம் மாணவர்களுக்கு அவசியம். இங்கே பார்க்கலாம் மாணவர்களே, அமோனியா உற்பத்தி, இங்கே அமோனியா உற்பத்தி முறையை குறிப்பிடுவது ஹேபர் முறை என குறிப்பிடுவது உண்டு. ஹேபர் முறை மூலமான அமோனியா உற்பத்திக்கு நுண்டுளைகளை கொண்ட இரும்பு பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல சல்பூரிக் அமில உற்பத்தியின் போது வனடியம் பென்டாக்சைட் எனும் ஊக்கி பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல அமோனியாவில் இருந்து நைத்ரிக் அமிலத்தை தயாரிப்பதற்காக பிளாட்டினம் எனும் ஊக்கி பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் நிரம்பாத கொழுப்புகளுக்கு ஐதரசனேற்றம் செய்வதன் மூலம் மாஜரின் தயாரிப்பதற்காக நிக்கல் ஊக்கி பயன்படுத்தப்படுகின்றது. எனவே மாணவர்களே, கைத்தொழில் ரீதியில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஊக்கிகள் தொடர்பான அட்டவணையை நீங்கள் நன்கு கற்று வைத்திருக்க வேண்டும். எனவே மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் பார்த்த தலைப்பு தொடர்பான ஒரு மறுபடியும் அவதானத்தை செலுத்துவோம். இன்றைய தினம் கற்ற விடயம் மாணவர்களே, தாக்கவீதம். தாக்கவீதத்தில் முதலாவது விடயம், இரசாயன தாக்கத்தின் இரண்டு வகைகள். ஒன்று, வேகமாக நடைபெறும் ரசாயன தாக்கம். அதே போல மெதுவாக நடைபெறும் ரசாயன தாக்கம். உங்களுக்கு ஒப்படை 17:1 தரப்படுகின்றது. அந்த ஒப்படையினை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். மேலே உங்களுக்கு இரசாயன தாக்கங்கள் சில உதாரணங்களாக தரப்படுகின்றன. மேலும் சில உதாரணங்களை நீங்கள் தரம் 9 விஞ்ஞான பாடநூலிலிருந்தும் நீங்கள் பெற்று அவற்றை ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே போல ஓரலகு நேரத்தில் ஏற்படும் மாற்றங்களின் அளவு தாக்கவீதம் எனப்படும். இந்த தாக்கவீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் 4. 1, தாக்கிகளின் மேற்பரப்பு. 2, வெப்பநிலை. 3, செறிவு. 4, ஊக்கிகள். தாக்கிகளின் மேற்பரப்பு அதிகரிக்கும் போது தாக்கவீதம் அதிகரிக்கும். அதே போல தாக்கம் நடைபெறக்கூடிய வெப்பநிலையை நாங்கள் அதிகரிக்கும் போது தாக்கவீதம் அதிகரிக்கும். அதே போல தாக்கிகளின் செறிவை நாங்கள் அதிகரிக்கும் போது தாக்கம் நடைபெறும், அதாவது தாக்கம் நடைபெறும் வீதம் அல்லது தாக்கவீதம் அதிகரிக்கும். ஊக்கிகள் என்பது தாக்கவீதத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆனால் விரயமாகாத பதார்த்தங்கள். இந்த ஊக்கிகள் தாக்கவீதத்தை அதிகரிக்கின்றன. அதே போல நிரோதிகள் என்பது தாக்கவீதத்தை குறைக்கக்கூடிய பதார்த்தங்கள். எங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் இதில் பார்த்தோம், ரசாயன கைத்தொழில்களில் பல்வேறு ஊக்கிகள் பயன்படுத்தப்படுவதாக. ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் தாக்கவீதம் தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த பாட அலகு தொடர்பான குறிப்புகளை மிகவும் குறுகிய வகையில், அதாவது ஷார்ட் நோட்ஸ் என குறிப்பிடுவது உண்டு. இந்த ஷார்ட் நோட்ஸ் வடிவில் நீங்கள் பெற்று மிக இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். அதே போல மாணவர்களே, வாயுக்களின் தாக்கத்தின் மீதான செல்வாக்கை நாங்கள் சற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. வாயுநிலை தாக்கிகளில் ஏற்படக்கூடிய தாக்கவீதம் அல்லது வாயுநிலை தாக்கிகளின் தாக்கவீதம் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள். வாயுநிலை தாக்கிகள், இங்கே வாயுநிலை தாக்கிகளில் செல்வாக்கு செலுத்தும் காரணியாக அமுக்கத்தை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அமுக்கம், இது சற்று வேறுபட்ட தலைப்பு மாணவர்களே. இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த விடயம் சாதாரணமாக திண்ம திரவ நிலை தாக்கிகளுடன் தொடர்புடையது. திண்ம திரவ நிலை தாக்கிகளுடன் தொடர்புடைய அல்லது தாக்கவீதத்துடன் தொடர்புடைய காரணிகள் தொடர்பாக இவ்வளவு நேரம் நாங்கள் ஆராய்ந்தோம். இங்கே வாயுநிலை தாக்கிகளின் அல்லது வாயுநிலை தாக்கிகளில் ஏற்படக்கூடிய தாக்கவீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள், அமுக்கம் தொடர்பாக இங்கே நாங்கள் அவதானம் செலுத்துகின்றோம். இங்கே அமுக்கத்தை அதிகரிக்கும் போது மாணவர்களே, வாயுநிலை தாக்கிகளின் தாக்கவீதம் அதிகரிக்கும். நீங்கள் அன்றாடம் பருகக்கூடிய குளிர்பானங்கள், நீங்கள் குளிர்பானங்களை கடைகளில் சென்று அருந்துகின்றீர்கள். இந்த குளிர்பானங்கள் தயாரிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அங்கே நீர் அதில் சேர்க்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்களுடன் கார்பனீரோக்சைட் வாயு அடைக்கப்பட்ட நிலையில் குளிர்சாதன பெட்டியில் பேணப்படுகின்றது. இங்கே நீங்கள் அந்த குளிர்பான போத்தல்களை திறக்கும்போது, மூடிகளை திறக்கும்போது குறிப்பிட்ட வாயு வெளியேறுகின்றது, கார்பனீரோக்சைட் வாயு வெளியேறுகின்றது. அடைத்து வைத்திருக்கும் போது அல்லது மூடியினால் மூடப்பட்டிருக்கும் போது கார்பனீரோக்சைட் உள்ளே உள்ள திரவத்தில் கரைந்த நிலையில், தாக்கமுற்ற நிலையில் காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, அங்கே குறிப்பிட்ட போத்தல் மூடப்பட்டிருப்பதனால் உள்ளே அமுக்கம் அதிகரிக்கப்படுகின்றது. எனவே வாயுநிலை தாக்கிகளில் அமுக்கத்தை அதிகரிப்பதன் மூலம் தாக்க வீதத்தை அதிகரிக்கலாம். அங்கே குளிர்பான போத்தல்களில் மூடிகளால் மூடப்பட்ட நிலையில் உள்ளே அமுக்கம் அதிகம், எனவே வாயுநிலை தாக்கிகளின் தாக்க வீதமும் அதிகம். திறக்கப்படும் போது அமுக்கம் அங்கே குறைக்கப்படுகின்றது, எனவே வாயுநிலை தாக்கிகளின் தாக்க வீதமும் குறைக்கப்படுகின்றது. எனவே மாணவர்களே, வாயுநிலை தாக்கிகளின் தாக்க வீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணி ஒன்று அமுக்கம். அமுக்கம் அதிகரிக்கும் போது வாயுநிலை தாக்கிகளின் தாக்க வீதம் அதிகரிக்கும். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் தாக்க வீதம் தொடர்பான பல்வேறு விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த தாக்க வீதம் தொடர்பான பயிற்சிகள் உங்களுடைய பாடநூலில் 147 பக்கத்தில் தரப்படுகின்றது. மிக ஒரு இலகுவான ஒரு பாடம், மிக சிறிய பாடமும் கூட. இந்த பாடம் தொடர்பான ஷார்ட் நோட்ஸுகளை மாணவர்கள் தயாரித்துக் கொண்டு அவற்றை நன்கு கற்றுக்கொண்ட நிலையில் பக்கம் 147 பக்கத்தில் தரப்படக்கூடிய பயிற்சியை நீங்கள் செய்து பாருங்கள். அந்த பயிற்சியை செய்வதன் மூலம் இந்த பாட அலகு தொடர்பான விளக்கம் மேலும் உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல கடந்த கால வினாபத்திரங்களில் இருக்கக்கூடிய இந்த தாக்க வீதத்துடன் தொடர்புடைய வினாக்களையும் தேடி அறிந்து செய்து பாருங்கள். அவற்றை செய்வதன் மூலம் இந்த தாக்க வீதம் தொடர்பான முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எனவே மாணவர்களே, இன்றைய தினம் உங்களை தாக்க வீதம் எனும் பாட அலகுடன் நான் சந்தித்திருந்தேன். இதே போன்ற இன்னும் ஒரு விஞ்ஞான பாட அலகுடன் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.